திருச்சிற்றம்பலம் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிச் செய்த காஞ்சி புராணம் வழங்குபவர் ஸ்ரீ வித்யாசங்கர சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்.
சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வந்தே தட்சிண கைலாசம் வந்தே ஹேமார்ஜினீமபி வந்தே வேணுவனேஸ்வரம் வந்தே காந்திமதீஸ்வரி வந்தே ஸ்ரீமூலலிங்கஞ்ச ஸ்ரீமத்தாம்ரசபாபதி சிவகாமி சமோ வேதம் சுந்தரம் லோகசுந்தரம் சதசஜனக்ரஹநிக்ரஹக்ரிஹீத முனி விக்ரஹோ பகவான் சர்வாசாம் உபநிஷதாம் துர்வாசா ஜயதி தேசிக பிரதமஹ ஸ்வகட ஜாதமதோஷிதம்பர பிரகடகுஜிதநாதிதந்திக்கடம் நிகடவாசினமேகரசாதினோ விகடசக்ரவிநாயகம் ஆஶ்ரயே. நமஸ்சிவாய தேவாய நமஸ்சிவதராய ச காஞ்சிபுரீ நிவாசாய நமஸ்ஸர்வேஸ்வராய நமோஸ்து காப்யேகாம்ரநாதாய நாதாய ஜகதாமபி அநாதாய சநாதாய மாயாத்ய க்ருபயா விபோ. ஏகாம்ரநாத காமாட்சி ப்ரீதயே ரஜதாமுதா காஞ்சிபுராண வியாக்கியம் ஆச்சந்திராற்கஜிஜதாம்புவி திகடசக்கரச்சம் முகமைந்துளான் சகடசக்கரத்தாமரை நாயகம் அகடசக்கரவிண்மணியாபுரை மிகரசக்கரன் மைப்பதம் போற்றுவான். மறையானை மாசிலா புன்சடைமன்குவன் பிறையானை பெண்ணோடானாகிய பெம்மானை இறையானை ஏயர்கள் கச்சை திருவேகம் வத்து உறைவானை அல்லது உள்காது ஜன்மனமே. நம பார்வதி பதயே மகாதேவா.
எல்லாம் அல்ல சங்கரராமேஸ்வருடைய திருவுருள் துணை கொண்டு இங்கே தொடங்கியிருக்கின்றான இந்த காஞ்சிபுராண படன வகுப்பை இடையூறின்றி நடைபெறுமாறு நம்முடைய விகடசக்கர விநாயகரையும் திருக்கயிலாய பரம்பரை குருமகா சன்னிதானங்களையும் எண்ணிக்கொண்டு இந்த உரை தொடங்குகின்றேன். புராணம் என்று சொன்னவுடனே இக்காலத்தில் அறிவிற்கு முகம் சுடிக்கிறது. புராணமா? அதாவது புராணம்னு சொன்னான்னா அவனுக்கு பொய் என்கிறதா ஞாபகத்து. சும்மா கட்டுக்கதை. தமிழறிஞர்கள் மத்தியில் கூட புராணம் பயிலப்படவில்லை. ஏனென்றால் அவருக்கும் அப்படி ஒரு அபிப்பிராயம் இருந்து கொண்டிருக்குது. புராணம்னா ஆனால் புராணத்தை சொல்லும் பொழுது வேத உபபிரங்கணான்னு அதுக்கு பெயர். அதாவது என்னன்னா வேதத்தினுடைய பொருள்களை விரிவாக சொல்ல வந்தவைகள். வேதாகமங்களில் சொல்லப்பட்ட விஷயங்களையெல்லாம் பாமரர்களும் தெரிந்து கொள்ளுமாறு மிக எளிமையாக ஒரு கதாரூபமாக கொண்டு வந்து சொல்கின்றது புராணம். 18 புராணம் வியாசர் செய்தார் என்று சொல்லப்படுகிறது. அதை வைஷ்ணவர்கள் மூன்றாக பிரித்தார்கள். சத்துவ புராணங்கள், ராஜச புராணங்கள், தாமச புராணங்கள். நம்ம சிவபுராணத்தை புறம் தாமச புராணம் ஒரு தள்ளி அந்த சட்டை சட்டம். ஆனால் உண்மையில் சிவபுராணங்கள் அனைத்தும் சத்துவ புராணங்கள். அதனாலே புராணத்தில் உள்ள விஷயங்கள் வந்து நிறைய அது புராணத்துக்குள்ள நுழைஞ்சு பார்த்தா தான் அதை தெரியும். இன்றைய காலகட்டத்திற்கார சொல்வது போல தமிழ் நயம் நிறைய இருக்கிறது. நிறைய இலக்கிய நயங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புராணங்களில் நிறைய இருக்கிறது. நிறைய தமிழ் சொற்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் புராணத்தில் இருக்கின்றது. அன்றளவுக்கு நம்முடைய பெரியவர்கள் புராணங்கள் செய்திருக்கிறார்கள். வெறும் கதை என்று அதை கொண்டு கொள்ள முடியாது. நிறைய புதுமையான தமிழ் சொற்கள், இலக்கிய நயம், வர்ணனைகள், இதன் நடுவில் சித்தாந்த கருத்துக்கள், இதையெல்லாம் வைத்து நமக்கு புராணமாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த புராணங்களிலே காஞ்சி புராணம் என்பது ஒன்று. சென்ற 18 நூற்றாண்டிலே சிறந்த ஒரு தத்துவ ஞானி ஒரு இருந்தார் என்றால் ஸ்ரீமத் மாதவ சிவஞான சுவாமிகள். அவரை பற்றி நாம் இன்னும் சரியாக அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் இல்லையானால், அவர்கள் பிறக்கவில்லை என்றால் இன்று சிவஞான போதத்திற்கு உரை தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைய தமிழறிஞர்கள் பாடியத்தை தொடுவதில்லை. ஏனென்றால் அவரை கொஞ்சம் வந்து பாருன்னு சொல்லுவோம் பாஷ்யம்லாம், அதனால் அதை போய் தொடர்வதில்லை. அவர்கள் சொல்கிற சில கருத்துக்களுக்கு இவருக்கு உடன்பாடு இல்லை. அதனாலே சிவஞான சுவாமின்னா கொஞ்சம் ஆங்கிற ஒரு, ஆனால் சிவஞான சுவாமியின் மாபாடியமோ சித்துரையோ இல்லாமல் அது தள்ளிச்சிடும். சிவஞான போதத்துக்கு அவர்கள் பொருள் சொல்ல வேண்டும், முடியுமா? பாஷ்யத்தையோ சித்துரையோ தொடவே கூடாது, தள்ளி வேண்டாம். சிவஞான போதத்திற்கு பொருள் சொல்ல முடியாது. அதை படித்தவர்கள் விஷயங்களை தெரிந்து கொள்கிறார்கள். அதன் மூலமாக சிவஞான போதத்திற்கு சொற்பொழிவுகள்லாம் செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், உரையெல்லாம் எழுதுகிறார்கள். ஆனால் சுவாமியான சுவாமினா வேண்டாம். ஏனென்றால் சிவஞான சுவாமிகள் உண்மையை ஆணித்தரமாக யாருடைய முகத்தையும் பார்க்காமல் சொல்லிவிடுகிறோம். 18 நூற்றாண்டிலே அவதரித்த அந்த சிவஞான சுவாமிகள் விக்ரமசிங்கரோத்திலே அவதாரமானவர்கள். நல்ல சைவ தமிழ் குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவருடைய தந்தையாரோ தாயோ சைவத்தினுடைய நிலையாக இருந்து கொண்டு பணிகள் செய்து கொண்டிருப்பவர்கள். அவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்றார்கள். இதில் என்ன விஷயம் என்னன்னா, நம்மள்கிட்ட ஒரு பெரிய குறை, சரித்திரத்தை சரியாக பதிய வைக்கவில்லை, ஆவணப்படுத்தவே இல்லை. நம்முடைய பெரியவருடைய சரித்திரங்களை, வரலாறுகளை நல்ல முறையிலே ஆவணப்படுத்தவில்லை. அது நம்மிடத்தில் ஒரு பெரும் குறைதான். அதனால் இதில் சிவஞான சுவாமிகள் சித்தியடைந்த வருடம் கரெக்டாக இருக்கு, பிறந்தவரம் தெரியல, எழுதி வைக்கல. ஆகையினால விக்ரமசிங்கரத்திலே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற வகையிலே அவர்களை பள்ளிக்கு அனுப்புகின்றார். சிவஞான சுவாமி சரித்திரம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒருவர் ஒவ்வொரு விதமாக எழுதி வைத்திருக்கிறார்கள். ரொம்ப குழப்பமாக இருக்கு அந்த சரித்திரம். முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. சரித்திர கோர்வைக்கு சரியாகவே வரல. குஞ்சத பார்த்தா கூட நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், உங்க இப்படி இருக்கே வாசனா இல்லை நீ கரெக்டாக ஏதாவது சரித்திரக்கானா, நானும் அப்படி தான் உட்காந்துருக்கேன். ஏனென்றால் சரியாக ஆவணப்படுத்தவில்லை, அதுதான் காரணம். யாரோ ஒருவர் முதல்ல எழுதியிருக்கிறார், அவர் கற்பனையா இல்லை கேட்டு எழுதினாரா தெரியாது, அது அப்படியே எல்லாரும் காப்பீடு சொல்லிகிட்டே இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் நடைமுறையோடு அதை வைத்து பார்க்கும்போது அநேக இடங்களில் முரண்பாடு இருக்கிறது, வழி இல்லை. அப்படி அவர் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிற காலத்தில் திருவாளுரை என்று சில முனிவங்க அவர்கள் விக்ரமசிங் அவர்களால் அந்த காலத்தில் ஆதீனத்தில் இருக்கின்ற தம்பிரான்கள் முனிவங்கவர்கள்லாம் தேச சஞ்சாரம் செய்து கொண்டே இருப்பார்கள். செய்து சமயத்தை பரப்புவோடு தன்னுடைய தெய்வீக ஆற்றலின் மூலமாக மக்களை நல்வழிப்படுத்தி மடத்திற்கு நிறைய சொத்து சேர்த்து கொடுத்துருக்காரு. இன்றைக்கி ஏகப்பட்ட சொத்து இருக்குன்னா தம்பிரான்கள் சேகரித்து கொடுத்துருதான். பல அற்புதங்களை எல்லாம் நிகழ்த்தி அந்த சொத்துக்களை வாங்கி நிறைய கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அதை நிர்வாகம் பண்ண முடியல, அப்படி இருக்குது. அப்படி முனிவங்கள் வந்திருக்கு வந்து இவர் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறார். சொல்லிவிட்டு வந்து கொண்டிருக்கார். அவர் வருகிறார். உடனே கீழே விழுந்து நமஸ்காரம். பெரியவங்க நமஸ்காரம் பண்ணால் சரின்றாங்க. சின்ன குழந்தை 5 நிமிஷம் 5 வயசு குழந்தை சடான கீழே விழுந்ததுன்னா ஆறும் சரிப்பா இந்த யாருப்பா என்னான். அப்போ தாங்கள் என்னுடைய வீட்டிற்கு அமுது செய்ய வர வேண்டும் என்று சின்ன குழந்தை 5 வயசு குழந்தை கூப்பிட்டா சுடி நாம் சமைச்சிருவோமா இன்னும் விவரம் தெரியாமல் இதை கூப்பிடுறது போலிக்கு அதான் நாம் நினைப்போம். இவரை நம்பி நாம் போகலாமா அதெல்லாம் நினைப்போம். கூப்பிட்டது அவர்கள் கொண்டு கொஞ்சம் திகைத்தார்கள். அப்போது ஒரு கவியின் மூலமாக செய்யல் மூலமாக அவருக்கு கேட்கிறார். அருந்ததி என் அம்மை, அருந்ததி என் அம்மை, அடியவருக்கு என்றும் திருந்து அமுதளிக்கும் செல்வி. தங்களை போன்ற அடியாய் வந்தால் அமுதளிக்கக்கூடிய செல்வி. பொருந்தவே ஆனந்த கூத்த ரகமிழ்ந்து தொண்டு செய்யும் ஆனந்த வாதமை. இவருடைய தகப்பனாரிய ஆனந்த கூத்த செய்கின்ற தொண்டுகளுக்கெல்லாம் உடனாக இருந்து செய்யக்கூடியவள். ஆனால் இங்கே வரலாம். இப்போ 5 வயித்த குழந்தை செய்யுளாக கூப்பிட்டவன தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை வந்தது. சரி போகலாம். அந்த வரையில் வீட்டுக்கு வருகின்றார்கள். உடனே அம்மையார் 1 நிமிஷம் பொறுங்கள், கொஞ்சம் தாளித்து கொட்டணும் அவ்வளோதான். நம்மகிட்ட அப்படி தான் செய்வாங்க. 11 மணிக்கு சாப்பாடு இடையாங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் பொறுங்கள் தாளிடணும். வேண்டாம், 11 வரைக்கும் சாப்பாடு இடையா அப்பவும் 5 நிமிஷம் பொறுங்கள் தாளித்து கொட்டணும். 12 மணிக்கு சாப்பாடு இடையா ஒரு 5 நிமிஷம் பொறுங்கள் தாளித்து கொட்டணும். அந்த முறை உடனே தாளித்து கொட்டணும். சமை அமுத பரமாரிகள் சாப்பிட விட்டு அவர்கள் போய்விடுகிறார்கள். அங்கே ஊரில் ஒரு ஏதோ திருமணத்தில் தங்கியிருக்கிறார்கள். ஆனந்த கூத்தர் வருகிறார். சிவஞான சுவாமிகளுடைய இட்ட பெயர் முக்கலாலிங்கர். வந்து என்னப்பா விஷயத்தெல்லாம் கேட்டவன அவருக்கு ரொம்ப சந்தோஷம். நாம் அப்படி இல்லை, ஏண்டா ரோட்டில் வரவெல்லாம் கூப்பிட்டு வந்து வேண்டாத்தனம் பண்ணிகிட்டு இருக்கேன் அதான் நாட்டணும் அதெல்லாம் இல்லை. ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி பெரியவா எங்கே இருக்கப்பா சொல்லி போய் பார்ப்போம். ஆனால் அவனையும் கூட்டிகிட்டு வரேன். அவரை தங்கியிருக்கின்ற திருமணத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். குழந்தையினுடைய பரிபக்குவத்தை அவர்கள் பார்த்து இந்த மாதிரி ஒரு குழந்தை நமக்கு மடத்துக்கு இருந்தால் நன்றாக இருக்குமே. அதாவது கிறிஸ்துவ சமயத்தில் என்ன வழக்கம்னா குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சந்நியாசம் மதத்துக்காக கொடுத்துருவாங்க. நாம் கொடுக்குறத கேட்டாலும் கிடையாது, அதெல்லாம் முடியாது. அதாவது பெண்களுடைய இயல்பு எப்படின்னா அவன் குடிகாரனாக இருந்தாலும் வரவாலை, எப்படி இருந்தாலும் வரவாலை. சாமியாராக போகக்கூடாது. சாமியாராக போகிறான்னா பதறிடும், ஐயோ வேண்டாம் வேண்டே வேண்டாம். அது நம்முடைய இயல்பு. ஆனால் அந்த காலத்தை அப்படி இல்லை, கேட்டால் மடத்துக்கு கேட்டால் உடனே கொடுத்துடணும். இந்த குழந்தை மடத்துக்கு வந்தால் அது நல்லாயிருக்கும், மடம் நம்ம பெரும் புகழ் அடையும் சொன்னி குழந்தை மடத்துக்கு தந்தா தேவை. இதில் ஒரு சங்கடம் என்னன்னா நியாயம், நியாயம் சொல்லக்கூடாது ஆனால் நியாயம் சொல்லித்தான் ஆகணும். நம்முடைய குஞ்சுபாதம் அவர்களை சந்நியாசம் வாங்கி கொண்டு மடத்திலே இளவரசா நியமிக்கலாங்க ஒரு எண்ணத்தோடு ஒரு சூழ்நிலை வந்தது. தடுத்தவன் நான் தான். ஏன்னா வீட்டுக்கு தலைப்பிள்ளை ஒரே பையன், அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்க, தர்மம் கிடையாது, தர்மசாஸ்திரப்படி சந்நியாசம் வாங்கக்கூடாது. 2-3 பிள்ளை இருந்தால் ஒரு பிள்ளை கொடுக்கலாம், ஒரே பிள்ளை அதன் தாய் தந்தையில் உயிரோடு இருக்கிறார்கள் வயோதிகர்கள், அவர்களை ரட்சித்து அனுப்பிவிட்டு தான் நீ சந்நியாசம் வாங்கலாம் தவிர அது வாங்கக்கூடாதுப்பா. தர்மத்துக்கு உடன்பாடு இல்லை, வேண்டாம் அப்புறம் அவர் எப்படியே மாறியாச்சு. அவருக்கு கிரகஸ்தனாக இருக்குன்னு அவர் தலையில் எழுதியிருக்கு, என்ன பண்ண. அதே போன்று ஒரு பிள்ளை இல்லவா, கொஞ்சம் ஆனந்த கூத்த தயங்கினார். அப்புறம் யோசிச்சு சரி மடத்துக்கு கேட்குறாங்க, வேறு யாரும் கேட்டால் முடியாது சொல்லிடலாம், சரி குழந்தைய எடுத்தவங்க வந்து அப்படியே குழந்தை ஒரு ஒப்படைத்து வீட்டை மாட்டை கூட கேட்கலை, ஒப்புது கேட்கலை. நான் கொஞ்சம் ஒரு வாரத்தை வீட்டில் கேட்டு வந்துடுறேன்னு சொல்லுவோம், மச்சங்க வீட்டில் வந்து அம்மையார்கிட்ட சொல்கிறான், அவளும் சந்தோஷம் சரி பரவாயில்ல ரைட்டாக தான். அந்த முறையில் அந்த அவரை இந்த குழந்தையை அழைத்து கொண்டு யாத்திரை புறப்படுகிறார்கள். நேராக சுசீந்திரம் அவர்கள், சுசீந்திரத்தில் இருக்கவங்க தான் வேலப்ப தேசிய இளவரசர்கள் முகாம். இந்த முகாமிட்டு இருக்கிற போது இந்த குழந்தையினுடைய புத்திசாலித்தனம் அதெல்லாம் பார்த்தோன்னா சரி மழத்து இருக்கட்டோன்னு சொல்லி அவருக்கு தீட்சை செய்யும், சமய விசேஷ தீட்சைகள் செய்து சிவஞானம் என்றதான தீட்சா நாமத்தை சூட்டுக்கு அங்கதான் இலக்கிய இலக்கணங்களையெல்லாம் கற்கிறார்கள். பின்பு சன்னிதானத்தை தரிசனம் பண்ண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு இந்த குழந்தையை அழைத்து கொண்டு திருவாளூரை நோக்கி புறப்படுகிறார்கள். அப்போ செப்பறைக்கு வர்றார். இதில் சரித்திரத்தில் எனக்கு ஒரு நிரடல் என்னன்னா, செப்பறைக்கு வந்து தங்கியிருக்காங்க, அகிலாண்டேஸ்வரி மேலே பாதிகள்லாம் பாடாங்க, திருநெல்வேலிக்கு ஏன் வரல, வந்தாரா வரலையா, காந்திபுரி தரிசனம் பண்ணாரா பண்ணலையா, ஏன் அவர் மேலே ஒரு பாட்டாக பாடியிருக்க கூடாதா, ஒன்றுமே இல்லை அதை பற்றி ஒரு இரு சரித்திரத்தில் இல்லை. மத மலை எழுதாமல் ஏதோ எழுதலை. அதை செப்பறையில் வந்து இருக்கும்போது செப்பறை அகிலாண்டேஸ்வரி மேலே பதிகம் பாட அருமையான சித்தாந்த கருத்துக்களை சிற்றலக்கியங்களில் வைத்து பாடியவர் சிவஞான சுவாமிகள், அருமையாக இருக்கும். அதன் பின்பு அவரை அழைத்து கொண்டு போகின்றார்கள். அப்படி போகின்ற பாதையில் மட இடையிலே இந்த இளவரசு சித்தியாகிறார். அவருக்கு எல்லா சம்ஸ்காரங்கள்லாம் செய்யிட்டு மடத்துக்கு போகிறேன். அங்கே வேலப்ப தேசிகர்கள் சஞ்சானமாக இருக்கார். இந்த வேலப்ப தேசிகர் பெயருக்க ரொம்ப குழப்பம், இவர் ஒரு வேலை தேசிகர், சனியார் வேலை தேசிகர், அப்புறம் ஒரு வேலப்ப தேசிகர் வரார், எந்த வேலப்ப தேசிகர் என்ன செய்தார் தெரியல, சரியான ஒரு ஆவணம் இல்லை. சனியாரத்தை வணங்கி யார் பாய்ந்த குழந்தை, இந்த மாதிரி நடந்த விற்த்தாந்தங்களை தான் சொன்னேன். சார் இருக்கட்டும், மடத்துக்கு இருக்கட்டும். இப்படியாக இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் யாத்திரை புறப்படுறாங்க, இவர்கள் கூட வரும். அப்படி திருவிடை மருவர் வந்து அங்கே தங்கியிருக்கிறார்கள். அடுத்து பேரூர், பேரூருக்கு வந்து தங்கியிருக்கிற நேரத்தில் அங்கே சன்னிதான சித்தியாக இருக்கும். இளவரசாக திருஞாசமந்தர் தேசிகர் திருநாகேசன் ஒரு பலருடன் இணைந்தவர்கள் காஞ்சிபுரத்து, காஞ்சிபுரத்தில் வந்து கொண்டுதான் ரொம்ப நாள் காஞ்சிபுரத்தை தங்கியிருந்தார். ஆகமங்கள் உள்ள சில நுட்பங்கள் சந்தேகங்களை தெளிவுபட வேண்டும் என்று ஆகவித்வான்களை எல்லாம் வரச் சொல்லி அதை தெளிவுபண்ணிக் கொள்கிறார்கள் என்று சொன்னேன். அப்படி இருக்கிறவர்கள் தான் நிறைய பதியங்கள் சித்தலக்கியங்கள்லாம் நிறைய செய்கிறார். இந்த காஞ்சி புராணம் என்கிறதை அப்படிதான் செய்கிறார். சித்தலக்கியம் செய்தாச்சு, அந்தாதி பதிகம்லாம் நிறைய பாடியிருக்கார். பேரிலக்கியம் ஒன்று வேண்டும் அல்லவா, ஆகதான் இந்த காஞ்சி புராணத்தை எடுத்துக்கொண்டார். வடமொழியில் காஞ்சி மகாத்வியன் ஒன்று இருக்கு, இப்போ இருந்ததுன்னு தான் சொல்லணும், பாஸ்டன்னு தான் சொல்லணும். நானும் எல்லாத்தையும் ஜாதி பார்க்குறேன், ஒருத்தட்டு கிடைக்கணும். ஏன்னா இதனுடைய நயத்தை பார்த்தோன்னா வளமுடியும் பார்த்தா நல்லா இருக்குமேனு நானும் காஞ்சி மாத்தியம் அச்சா இருக்கான்னு நானும் எங்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட இல்லை இருக்கும் அச்சா இருக்கான்னு தெரியல. அழகான ஒரு புராணம் இந்த காஞ்சி புராணத்தினுடைய மகிமை என்னன்னா, நிறைய வைதிக கருத்துக்களை இங்கே சொல்கின்றார், ஆகம கருத்துக்களை சொல்கின்றார், உபநிடதங்களில் உள்ள கருத்துக்களை தான் இங்கே சொல்கின்றார். அது போக எந்த விதமாகலாம் பாடலாம் தமிழை சிற்றளிக்கீங்க அதை விதெல்லாம் வைத்திருக்கிறார். வர்ணனைகள், ஒரு சமயம் எனக்கு கஞ்சி கலைஞ்ச சன்னிதான அவர்கள் ஒரு தலைப்பு கொடுத்தார்கள், காஞ்சிபுரான வர்ணனையில் சித்தாந்த கருத்துக்கள். இது எப்படி அவங்களுக்கு தோணத்தை தெரியல, அது என்ன கொண்டு பேசு வர்ணனைகளில் அவ்வளவு சித்தாந்த கற்றுக்கணும். இப்படி வேதம் ஆகமம் உபனிஷதங்கள் மற்றும் இல்லை நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த காஞ்சி புராணத்தில் வைத்திருக்கிறார்கள். படித்ததுக்கு அப்புறம்னா இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்குன்னா அப்போ எவ்வளோ ஆழ்ந்த விதத்தில் முங்கியிருக்க வேண்டும் அந்த மொழிகளிலே. அந்த காஞ்சி புராணம் செய்தவங்கதான் மாபாடியத்தை செய்கிறார்கள். மாபாடியம் முதலில் தோன்றியதா சித்துரை முதலில் தோன்றியதா? சிம்யான சுவாமிகள் மாபாடியத்தை முதலில் விட்டு சித்துரை எழுதினாரா, சித்துரை எழுதிவிட்டு மாபாடியம் செய்தாரா என ஒரு சர்ச்சைகளுக்குள்ள கடைசியில் முடிவு என்னன்னா, மாபாடியம் எழுதிய பின்புதான் சித்துரை எழுதிக்காள். மாபாடியத்தில் பதவுரையெல்லாம் கிடையாது வழக்கு. பிற்காலத்தில் பாஷியம் செய்த பின்பு ஓ இன்னும் சில விஷயங்கள் கொடுக்கணும் இல்லைன்னா விபரீதமாக போய் கொண்டு வரான்னு சொல்லி சித்துரை செய்தோம். அந்த பாடியத்தில் கண்டன நூல் மற்ற மதங்களுடைய பொருந்தாமையா கருத்துக்களை நயமாக சொல்லி தர்க்க நியாய முறைப்படி சொல்லி பின்பு நம்முடைய சித்தாந்தத்தை நிலைநிறுத்துகிறது. இதெல்லாம் செய்தாச்சு, பாஷியம் செய்தாச்சு. ஆனால் அதுக்கு சில துணை நூல்கள் தேவைப்பட்டது. ஏன்னா அதை படிச்சுட்டு இது வந்தால் தான் கொஞ்சம் விஷயம் தெளிவாகும். அதைத்தான் இலக்கண விளக்க சூறாவளி சொன்னார். அதையோட நன்னூல் விருத்தி உரை திருத்தம் செய்தார். அடுத்து சில நூல்களை மொழிபெயர்த்து வைக்க வேண்டியிருக்கிறது. அதில் அரதத்த சிவாச்சாரியார் செய்த ஸ்லோக பஞ்சகம், ஏன்னா 5 ஸ்லோகம் அருமையான ஸ்லோகம், அதை தமிழிலே மொழிபெயர்த்தார்கள். அடுத்து அப்பைய தீட்சையுடைய சிவதத்துவ விவேகம் வடமொழினா அதை தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தார்கள். அடுத்து சர்வாத்ம சம்புங்கிற ஒருவர் சமஸ்கிருதத்தில் சித்தாந்தம் எலிமெண்ட்ரி பாடம் சித்தாந்த பிரகாசிகை அதையும் தமிழை மொழிபெயர்த்து கொடுத்தார். அப்போது அடுத்து இந்த சித்தாந்த மரபு எந்த ஒரு திருவாளர்கள் ஆதீனத்தில் ஒரு மரபு இருந்தது, அதை மறுத்து தருமபுரத்திலிருந்து ஒரு புஸ்தகம் போட்டார். அதை மறுத்து இவர்கள் எழுதினார் சித்தாந்த மரபு. அவர் கண்டனம் பண்ணார். சித்தாந்த மரபு கண்டன கண்டனம், கண்டனத்துக்கு கண்டனம். எதுக்கு சொல்லுவேன்னா அவருடைய தர்க்க அறிவு நியாய அறிவு அது நல்ல பிரகாசமாக இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சார், நம்முடைய விஷயத்தை சொல்லிட்டு போக முடியானே, அவன் என்னத்தையும் சொல்லிட்டு போகிறான், நமக்கு என்ன வந்து இதை போய் கண்டனம் பண்ணணுமா அப்படின்னு நம்முடைய சகோதரர்களாம் சிலர் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, சமயம் என்று வரும் பொழுது அதுக்கு சித்தாந்தத்தை சொல்லும் பொழுது பிற சொல்கின்ற பட்சத்தை மறுத்தாதான் இது மனதிலே கொள்ள முடியும். மத்வரை சங்கரர் மறுக்கிறார், சங்கரரை மத்வர் மறுக்கிறார். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து அத்வைதத்தினுடைய ஆட்சி தான் கூடுதல், அதனால பிரகாசம் எங்கள் நூல் தான் உயர்ந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10 தண்டா சொல்ல தாங்கிவான். ஆனால் அதை விட அருமையான நூல்கள் மத்தியுலகத்தில் இருக்கிறது. மத்தியுடைய தர்க்க அறிவு நியாய அறிவை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். சங்கர தூத்துழா வைக்கிறாங்க, அந்தளவு மறுப்பு நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. ஆனால் எதுக்கு இதெல்லாம் நடக்கிறது சொன்னால், இப்போ பயிர் செய்கிறோம், நெல் விதைச்சாச்சு, உடனே பயிர் உடனே வரும், கூட என்ன வருது களையும் விளைக்குது. அதுவாக தெரிஞ்சு போயிட்டாங்க, இது நம்ம என்ன செய்தது ஆனால் முடியுமா, அந்த கலந்த பயிரை அழிச்சிடும், களையை பிடிங்கித்தான் ஆகும், தேவையில்லாததை எடுத்துத்தானே ஆகும். அதே மாதிரி நம்முடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது அதுக்கு பொருந்தாத கருத்துக்களை சொல்லி அதை விளக்கணும். அதனால் அது கண்டனங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம்தான். கண்டனம்லாம் பண்ணக்கூடாது, எல்லாம் சொல்லக்கூடாது, பண்ணினால்தான் சித்தாந்தம் நிலைக்கும். இப்படி கண்டன நூல்கள் நிறைய சொல்லும். இப்படி சிற்றிலக்கியம் பேரிலக்கியம் கண்டன நூல்கள் மொழிபெயர்ப்பு நூல்கள் இப்படி நிறைய நூல்கள் கிட்டத்தட்ட 27 நூல்கள் வேறு நிறைய செய்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 32 வயசாக இங்கே பார்த்த ஞாபகம் எனக்கு, அது எங்கே பார்த்த ஞாபகம் இல்லை, 32 வயசாக இருந்திருக்கார். 5 வயசு தள்ளித்தானே 27 ஆண்டுகளுக்குள் இவ்வளவு நூல்கள் செய்திருக்காங்க. மாபாடித்தை பார்த்து ஒரு நோட்டில் எழுதுவோம் ஏன்னா உட்காந்தா 1 வருஷம் ஆகும், அது எப்படி செய்த 2 வருஷத்துக்கு இல்லை. அந்த மாபாடியின் வெளியே வந்து ரகசியம் என்னன்னு தெரியுமா, துவாடுதலை கொடுக்கவே மாட்டேன்டாங்க. மாபாட்டு எல்லாம் ஒடுக்கத்திலே இருக்கு, எடுக்கவே கூடாது. சூரியனார் கோயில் ஆதீனம் சுவாமி மடத்தில் திருவாடை மடத்தில் இருந்தார். ஒரு மூணு பேர் ரகசிய திட்டம் போட்டாங்க, இதை எப்படியாவது நாம் கொண்டு வந்தாலும் ஒரு திரையை போட்டு கொண்டு இங்கேருந்து ஒருத்தர் மாபாடித்தை படிப்பார், அங்கே விறுவிறுன்னு எழுதுவார், விறு விறு விறுவிறுன்னு எழுதும். இப்படி எழுதி வந்து தான் இந்த வெளியில் வந்தது பாஷம். திருட்டுத்தனம் பண்ணித்தான் அந்த வழியில் நல்லது வெளியில் வரணுமான். அப்படி வந்தோம், இன்னும் ஒரிஜினல் ஏழை பார்க்க முடியல, இன்றைக்கும் பார்க்க முடியல. ஒரிஜினல் ஏழை ஒடுக்கத்தில் இருக்குது இருக்குங்க இருக்காக சுவாமி தான் விழித்தோம், நம்ம சிவாய் மூர்த்தி தான் விழித்தோம். அதில் பேர் நிறைய கதைகள்லாம் வெளியில் வரும். ஒரு சமயம் போயிட்டு இருந்தாங்க, ஒரு இல்லைங்கிறாங்க. கலைஞர் சன்னியாசத்தை கேட்கும் போது இருந்ததுனாங்க ஒரு சமயம், அப்புறம் கேட்கும் போது அந்த ஏழை காலில் வந்தாங்க, யாரும் அடிச்சு போயிட்டானா இல்லை உண்மையாக வச்சுட்டு இருக்கிறாங்க. ஏன் சொன்னால் அந்த ஏடு கிடைத்தால் இன்னும் நிறைய திருத்த வேண்டியிருக்கு. இப்போ வந்திருக்கிற பதிப்புகளில் ஆங்காங்கு சில தவறுகள் இருக்கிறது, ஏன்னா மிக விரைவாக எழுதப்பட்டது. சொல்ல சொல்ல மிக விரைவாக எழுதுனால கொஞ்சம் ஆங்காங்கே சில தப்புகள் இருக்கு. அந்த தவறுகளை, தவறு என்பது எப்பொழுது எங்களுக்கு தோணுச்சுன்னு சொன்னால், சினமர் ராமலிங்கம் இல்லைன்னு ஒரு இருந்தார், ஈஸ்வர புத்திரோட ஆசிரியர். அவர் திருவாளர் ஆஜனத்தில் வித்வானாக இருந்தார். அவர் அந்த ஏட்டை வாங்கி பார்க்கும்போது அச்சுக்கும் அது கொஞ்சம் பொருந்தாமைகள் இருக்கிறது. ஆங்காங்கே ஒரு இடங்களை பார்த்து திருத்தினார், கொஞ்சம் தான். அந்த திருத்தத்தை வைத்து பார்க்கவும் இன்னும் நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் வஜ்ரவேல் மௌலியார் ஆதீனத்தில் வித்வானாக இருக்கும்போது அவர்கிட்ட நான் பேசி கொண்டிருந்தேன், இதை பற்றி இந்த மாதிரிலாம் இருக்கே இன்னும் பார்த்துன்னா நிறைய கிடக்கும், நான் திருத்தியிருக்கேன் எடை பார்த்துன்னு சொல்லி அவரே சில திருத்தங்களை கொடுத்தார். இன்னும் திருத்த முடி இருக்குது, ஏழு கைக்கு வரமாட்டேன். நமச்சிவாய மூர்த்தி தான் அனுகிரகம் பண்ணும். இடையில் ஒரு கமிட்டி போட்டாங்க ரத்னவி சார் தலைமையில், பாஷை ஏழை பார்த்து திருத்தி இதை ஒரு செம்பறிப்பாக ஒன்று கொண்டு வரணும்னு ஒரு கமிட்டி போட்டாங்க, வேலை செய்யலை அப்படியே. இப்படி இந்த மாபாடியை வழிவந்தது. இந்த காஞ்சி புராணத்தில் நான் முதல்ல எனக்கு காஞ்சி புராணம் சொன்னணுங்கிற ஐடியாவே எனக்கு இல்லை. 1990 சொன்னேன் திருநெல்வேலியில், ரத்தன சாரியா தான் நீ காஞ்சி புராணம் சொல்லுங்க, நீங்கள் தான் அதை சொல்லணும், அது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் சரியான ஆள், புஸ்தகம் இல்லை என்ன செய்யணும். சன்னிதானத்தில் உடனே புஸ்தகத்தை அனுப்பிச்சிட்டேன், ரொம்ப சந்தோஷம்னு சொல்ல உடனே அதை வச்சு தான் சொன்னேன். அப்படி சிறந்ததான அந்த காஞ்சி புராணத்தை இப்போ சொல்கிறதுக்கு நான் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இந்த காஞ்சி புராணம் எந்த அளவுக்கு போகுங்கிற எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா இன்றைக்கில நிலைமையில் என்னுடைய சரீர அசத்தத்தை நினச்சி பார்த்தேன். இன்றைக்கி நம்மளால் முடியுமா கடைசி கொண்டு போக முடியுமா? சரி, சுவாமி என்ன தீர்மானம் பண்ணிப்போம், சங்கராமேஸ்வரர் என்ன தீர்மானிச்சுக்காரோ அதுபடி நடக்கட்டும். அந்த மறையில் காஞ்சி புராணம் ஒரு சிறந்த புராணம். புராணம்தானே என்று யாரும் அது எளிதாக நினைக்க வேண்டாம், நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயங்கள். அதனாலே அதை நாம் தொடர்ந்து சிந்திப்போமாக.